20. பரிசுத்தவான்களின் சுதந்திர வீதம். கர்த்தரிடமிருந்து ஒரு அன்பளிப்பு. கிறிஸ்துவும் கிறிஸ்துவினுடைய நீதியும் மாத்திரமே பரலோகத்திற்கு போவதற்கான நுழைவுரிமையை நமக்கு பெற்றுத்தரும். அகந்தை மிக்க இருதயம் இரட்சிப்பை சம்பாதிக்க முயலுகின்றது. ஆனால் பரலோகத்திற்கான நமது பட்டமும் அதற்கான நமது தகுதியும் கிறிஸ்துவினுடைய நீதியில் காணப்படுகின்றது. நாம் பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராக மாறும்படியாக அவர் பூலோக குடும்பத்தின் ஒரு அங்கத்தினரானார். பூமியின் மேலுள்ள பெருமை மிகு மாளிகைக்குரியவர் என்று பெயர் பெற்றிருப்பதை விட கர்த்தர் ஆயத்தஞ்செய்ய சென்றிருக்கிற வாசஸ்தலங்களுக்குரிய உரிமையை பெற்றிருப்பதே மேன்மையாக இருக்கும். உலகத்தின் புகழ்ச்சியான வார்த்தைகள் அனைத்தையும் காட்டிலும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்ற அவரது உண்மையான ஊழியக்காரர்களுக்கான இரட்சகரின் வார்த்தைகள் மேன்மையானதாயிருக்கும். எதிர்கால உலகை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? நித்தியம் நம்முடைய நினைவிலிருந்து ஒருபோதும் விலகாதபடிக்கு இயேசு பரலோகத்தை நம் பார்வைக்கு கொண்டு வந்து அதனுடைய மகிமையை நம் கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். நித்திய உண்மைகளை கருத்திற்கொள்வோமானால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த சிந்தனைகளை இயற்கையாகவே வளர்த்துக் கொள்வோம். நமக்குள் வர பிரயாசப்படும் சத்துருவுக்கு எதிராக இது நமக்கு ஒரு கேடகமாயிருக்கும். அது நமக்கு பலத்தையும் மிச்சயத்தையும் கொடுத்து பயத்திற்கு மேலாக நம்முடைய ஆத்துமாவை உயர்த்தும். பரலோக காற்றை சுவாசிப்போமானால் நாம் இவ்வுலகின் நோய் காற்றை சுவாசிக்க மாட்டோம். பரலோகத்தின் ஈர்க்கக்கூடிய காரியங்கள் நமது சிந்தைக்கு மிகவும் பழக்கமானதாக மாறும்படி பரலோகத்தின் அழகிய கற்பனையையும் நற்பயன்களையும் நமக்கு அருளவும், நமது நினைவு என்னும் அறையில் மித்திய அழகுள்ள தெய்வீக சித்திரங்கள் தொங்கவிடப்படவும் இயேசு வருகின்றார். இனிவரும் உலகினை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை மாபெரும் ஆசிரியர் மனிதனுக்கு அளிக்கிறார். அதன் கவர்ச்சிகரமான உடைமைகளுடன் அவ்வுலகினையே அவன் கண்முன் கொண்டு வருகிறார். இவ்வுலகின் நிலையற்ற பொருட்களுடன் ஒப்பீடு செய்து எதிர்கால வாழ்வு மற்றும் அதன் ஆசீர்வாதத் தன்மையின் மீது மனதை அவர் நிலைத்திருக்கச் செய்வாரானால் இருதயம், ஆத்மா மற்றும் முழு சரீரத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவில் தெளிவான வேறுபாடு மனதின் மீது ஆழ்ந்த பதிப்பை உண்டாக்கும். கிறிஸ்தவனுடைய நோக்கங்கள். பலமிக்க நோக்கத்திட்டங்களும் மிகவும் வலிமை மிக்க ஏதுகரங்களும் சரியனவற்றை செய்வதற்கான மேலான பலங்களையும் பரலோகத்தின் மனமகிழ்ச்சியையும் தூதர்களின் சமுதாயத்தையும் தேவனோடும் அவரது குமாரனோடுமுள்ள அன்பையும் ஐக்கியத்தையும் நித்திய யுகங்கள் முழுவதுமாக நமது அனைத்து வல்லமைகளின் மேம்பாட்டையும் விரிவாக்கத்தையும் ஒருபோதும் செயல்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாது. இவைகளெல்லாம் நமது இருதயத்தின் அன்பான சேவையை நமது சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய அன்பான ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு வல்லமையான தூண்டுதல்களும் ஊக்களிக்கும் செயல்களுமாக இல்லையா? கிறிஸ்துவை சமாதானத்தோடு நாம் சிந்திக்கவும் இரட்சிக்கப்பட்டிருக்கவும் நித்தியத்திற்கும் இரட்சிக்கப்பட்டிருக்கவும் கூடுமானால் எல்லாரிலும் நாமே மிகவும் மகிழ்ச்சியான ஜீவிகளாயிருப்போம். ஓ, துன்மார்க்கரின் தொல்லையிலிருந்து ஓய்ந்து களைத்துப் போனவர்கள் கடைசியாக வீடு போய் சேர்ந்து இளைப்பாறுவது எவ்வளவு நன்றாயிருக்கும்! இந்த உலகத்தில் இயற்கையில் அழகாக காணப்படுகின்ற அனைத்தையும் நான் பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை பாவத்தின் சாபத்தால் இந்த பூமி கெடுக்கப்படாமல் இருந்திருக்குமானால் தேவனுடைய நன்மையான அத்தனை காரியங்களுடன் சூழப்பட்டவனாக இந்த உலகிலேயே நான் பூரண திருப்தி அடைந்திருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆனால் நாம் புதிய வானங்களையும் ஒரு புதிய பூமியையும் பெற்றுக்கொள்வோம். இதனை யோவான் தனது பரிசுத்த தரிசனத்தில் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன்தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:3 என்று கூறுகின்றார். ஆஹ், என்ன ஆசீர்வாதமான நம்பிக்கை! என்ன மகிமையான எதிர்மகிமையான எதிர்பார்ப்பு! லெட்டர் 62, 1886. உண்மையான தொட்டு உணரத்தக்கதான ஓர் இடம்.
அவர்கள் சார்பாக மஞ்சாடுவதற்கு பரலோகத்தில் அவர்களுக்கென்று ஒரு நண்பர் இருந்திருக்கிறார் என்பதை சீடர்கள் அறியும் போது அவர்கள் மகிழ்ச்சிக்கு
அது எப்படிப்பட்ட ஒரு மூல காரணமாயிருக்கும்? தங்கள் கண்களுக்கு முன்பாக கிறிஸ்து பரமேறிச் சென்ற காரியத்தின் மூலமாக பரலோகத்தை குறித்து அவர்கள் கொண்டிருந்த பார்வையும் எண்ணமும் மாற்றப்பட்டன. இதற்கு முன்பாக பரலோகம் என்பது எல்லையற்ற பறந்து கிடக்கின்ற ஒரு வெற்றிடம் என்றும் அங்கே சரீரமில்லாத ஆவிகள்தான் வாசமாயிருக்கின்றன என்றும் எண்ணியிருந்தனர். ஆனால் இப்பொழுதோ தாங்கள் நேசித்தவரும் எல்லாருக்கு மேலாக கணம் பண்ணப்பட்டவரும் தாங்கள் பேசி கழித்தவரும் உடன்பிரயாணம் சென்றவரும் அதிலும் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு தங்களை நடத்தின வருமான இயேசுவை பற்றின சிந்தையோடு பரலோகம் இணைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத, நிச்சயமில்லாத, தொட்டு அறிய முடியாத ஆவிகளால் நிறைந்த இடமாக பரலோகம் அவர்களுக்கு தோன்றவில்லை. தங்களது அன்பான மீட்பரால் தங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற வாசஸ்தலங்களை தங்களது எதிர்கால வீடாகவே அவர்கள் இப்பொழுது பார்க்க ஆரம்பித்தார்கள்.
எதிர்கால சுதந்திரத்தை, பரலோகத்தை அடைவதை குறித்த ஒரு பயம் அநேகரிடத்தில் காணப்படுகிறது. அது சத்தியங்களை மிதமிஞ்சின விதத்தில் எண்ணச் செய்து அந்த சுதந்திரத்தை அடைவது கூடாத காரியம் என்பது போல் நினைக்க அவர்களை வழிநடத்துகிறது. மாறாக சத்தியங்களோ பரலோகத்தை நமது இல்லமாக காண்பதற்கு நம்மை நடத்துகிறது. பிதாவின் வீட்டிலே சீஷர்களுக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் செய்ய தாம் செல்வதாக கிறிஸ்து அவர்களுக்கு உறுதி கூறினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதியில் மகிழ்ச்சியை கொடுத்த அந்த வேலைகளிலும் இன்பங்களிலும்தான் புதிய பூமியில் மீட்கப்பட்டவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். தோட்டத்திலும் வயல்களிலுமாயிருந்த ஏதேனும் வாழ்க்கையை மீண்டும் வாழ்வார்கள். விவரிக்க முடியாத மகிமை! இயேசுவின் மிகையான அழகையும் மகிமையையும் நான் கண்டேன். நடுப்பகலின் சூரிய பிரகாசத்தைக் காட்டிலும் அவருடைய முகத்தோற்றம் பிரகாசமாயிருந்தது. அவருடைய வஸ்திரம் வெண்ணையிலும் வெண்மையான வெண்ணிறமாயிருந்தது. பரலோகத்தின் மகிமைகளையும் 10 நரம்புகள் கொண்ட தங்களது இசைக்கருவியை மீட்டிப் பாடுகின்ற அழகான தூதர்களையும் பற்றி நான் உங்களுக்கு எப்படி விவரித்து கூறுவேன்? அங்கு நான் பார்த்த அற்புதமான காரியங்களை என்னால் விவரித்துச் சொல்ல இயலாது. ஆ, பரலோக கானானின் மொழியைப் பேச நான் அறிந்திருந்தேனானால் அப்பொழுது மேலான அவ்வுலகத்தின் மகிமையை குறித்து ஒரு சிறிதளவு நான் சொல்ல இயலும்.
பரலோகத்தை குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்க முயல்வதற்கு மொழி முற்றிலும் மிக அற்பமானதாக இருக்கின்றது. அக்காட்சிகள் என் முன்பாக எழும்பும்போது நான் ஆச்சரியத்தில் முழ்வீனோடாக இருக்கின்றேன். மிகச்சிறந்த அதன் பிரகாசத்துடனும் மிக உன்னத மகிமையுடனும் நான் கொண்டு செல்லப்படும்போது என் எழுதுகோலை கீழே வைத்துவிட்டு, ஆ, என்ன அன்பு, என்ன ஆச்சரியமான அன்பு என்று வியந்து கூறுகின்றேன். மிகவும் சிறப்பு வாய்ந்த மொழி கூட பரலோகத்தின் மகிமையான அல்லது இரட்சகருடைய ஒப்பிட முடியாத ஒரு அன்பின் ஆழத்தை விவரிப்பதில் தோற்றுப்போகின்றது. நீதிமான்களின் பலனனை குறித்து விவரிப்பதற்கு மானிட மொழி போதாது. அதை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு மாத்திரமே அதன் மேன்மை புலப்படும். தேவனுடைய பரலோக மகிமையை எல்லைக்குட்பட்ட எந்த மனமும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. பரலோக பட்டணத்தின் மகிமையை ஒரே ஒரு முறை நாம் பார்த்திருந்தோமானால் மீண்டுமாக இந்த பூமியில் வசிக்க ஒருபோதும் நாம் விரும்ப மாட்டோம். ஓடைகள், மலைகள் மற்றும் மரங்கள். அந்த பட்டணத்திலே நாங்கள் ஜீவ விருட்சத்தையும் தேவனுடைய சிங்காசனத்தையும் கண்டோம். அந்த சிங்காசனத்திலிருந்து சுத்தமான தண்ணீருள்ள ஒரு நதி புறப்பட்டு வந்தது. அந்நதியின் இரு கரைகளிலும் ஜீவ விருட்சம் காணப்பட்டது. நதியின் இரு கரைகளிலுமுள்ள ஜீவ விருட்சத்தின் அடிமரம் பளிங்கு போன்ற சுத்த பொன்னால் ஆகியிருந்தது. முதலில் நான் இரு மரங்களைக் கண்டதாக நினைத்தேன். மீண்டுமாக நான் பார்த்தபோது இரு மரங்களும் மேலே ஒரே மரமாக இணைந்திருப்பதைக் கண்டேன். எனவே இதுவே ஜீவநதியின் இரு கரைகளிலும் வளர்ந்திருக்கும் ஜீவ விருட்சமாகும். அதன் கிளைகள் நாங்கள் நின்றிருந்த இடம் வரை வளைந்து பரவியிருந்தன. அதன் கனி பொன்னும் வெள்ளியும் கலந்து உருக்கிவிட்ட வண்ணத்தில் உள்ளதைப் போல மிகவும் மகிமையாகக் காணப்பட்டது. பளிங்கைப் போன்ற வற்றாத தெளிந்த நீரோடைகள் அங்கே இருந்தன. அதன் கரைகளில் அசைந்தாடும் மரங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டோர் நடந்து செல்லும் பாதைகளில் தங்களது நிழலை பரப்பின. அங்கே பறந்து விரிந்திருந்த சமவெளிகள் அழகான குன்றுகளாக எழும்பி நின்றன.
அவை உயரிய கொடுமுடிகளோடு கூடிய தேவ பர்வதங்களாக அமைந்திருந்தன. அந்த ஜீவ ஊற்றுகளண்டையில் அமைதியான சமவெளிகளில் இதுவரையில் அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்த தேவனுடைய ஜனங்கள் தாங்கள் தங்கி தாபரிக்கும் ஒரு வீட்டை கண்டடைவார்கள். பூக்கள், பழங்கள் மற்றும் மிருகங்கள், அனைத்து விதமான பூக்களால் நிறைந்த மற்றொரு வயல்வெளியை நான் கண்டேன். அப்பூக்களை நான் பறித்தபோது இவைகள் ஒரு காலம் வாடிப்போவதில்லை என்று சத்தமிட்டேன். பின்னர் காண்பதற்கு மிகவும் பேரழகாயிருந்த நீண்ட புல் நிறைந்த ஒரு வயல்வெளியைக் கண்டேன். அது பசுமையான பச்சை நிறமுள்ளதாக இருந்தது. இயேசுராஜாவின் மகிமைக்கு அந்த பச்சை புற்கள் பெருமிதத்துடன் அசைந்தாடும்போது அது பொன்னையும் வெள்ளியையும் பிரதிபலிப்பைப் போன்று காணப்பட்டது. பின்பு எல்லாவிதமான மிருகங்களும் நிறைந்த ஒரு வயல்வெளிக்குள்ளாக நாங்கள் நுழைந்தோம். அதிலே சிங்கம், ஆட்டுக்குட்டி, சிறுத்தை, ஓநாய் போன்ற அனைத்து மிருகங்களும் ஒருமித்து சமாதானமாக இருந்தன. அவைகளின் நடுவாக நாங்கள் கடந்து சென்றபோது அவைகள் அமைதியாய் எங்களை பின்தொடர்ந்து வந்தன. பின்னர் நாங்கள் ஒரு காட்டினுள் நுழைந்தோம். அவை இங்கே நாம் பார்க்கும் இருண்ட காடுகளைப் போலில்லை, இல்லவே இல்லை. மாறாக வெளிச்சமாகவும் எங்கும் பேரழகாகவும் காணப்பட்டன. அங்கிருந்த மரங்களின் கிளைகள் அங்குமிங்கும் காற்றில் ஆடி அசைந்தன. இந்த வனாந்தரத்தில் பாதுகாப்பாகத் தங்கி இந்த காடுகளில் மித்திரை செய்வோம் என்று நாங்கள் அனைவரும் உரத்த சத்தமிட்டோம். சீயோன் மலைக்குப் போகும் வழியில் இந்த காடுகளைக் கடந்து சென்றோம்.
அந்த மலையின் மீது மகிமையான ஒரு ஆலயம் இருந்தது. அங்கே ஆலயத்தை சுற்றிலும் அந்த இடத்தை அலங்கரிப்பதற்காக வேலிச்செடிகள், வேவதாறு மரங்கள், ஊசியிலை மரங்கள், எண்ணெய் மரங்கள், நறுமண மலச்செடிகள், மாதுளை மரங்கள் போன்ற அனைத்து விதமான மரங்களும் இருந்தன. அத்திமரம் தன் காலத்திற்கேற்ற பலனைத் தரும் அதன் கனிகளின் பழுவினால் கீழ்நோக்கி தாழ்ந்திருந்தது. இந்த மரங்கள் அந்த இடத்தை மகிமையால் நிறைய செய்திருந்தன. அங்கு சுத்த வெள்ளியாலான ஒரு மேசையை நான் கண்டேன். அது அநேக மைல்கள் நீண்டதாயிருந்தபோதும் எங்கள் கண்களால் அதன் கடைசி முனைவரை காண முடிந்தது. ஜீவ விருட்சத்தின் கனி, மன்னா, வாதுமைகள், அத்திப்பழங்கள், மாதுளை பழங்கள், திராட்சை பழங்கள் மற்றும் அநேக கனி வகைகளையும் நான் கண்டேன். நான் அந்த கனியை உண்பதற்கு என்னை அனுமதிக்குமாறு இயேசுவிடம் கேட்டேன். நித்திய இளமையின் ஆற்றல்.
கல்லறையிலிருந்து வெளியே வந்த அனைவரும் கல்லறைகளுக்குள் சேர்ந்தபோது இருந்த அதே வளர்த்தியிலேயே இப்பொழுதும் இருந்தார்கள். உயிர்த்தெழுந்தவர்களின் கூட்டத்தின் மத்தியில் நின்று ஆதாம் மற்ற அனைவரைக் காட்டிலும் அதிக உயரமாகவும் கெம்பீரத் தோற்றத்துடனும், அதே நேரம் தேவகுமாரனைக் காட்டிலும் உயரத்தில் சற்று குறைவாகவும் காணப்பட்டான். அவனுடைய உயரமும் கெம்பீரமான தோற்றமும் அவனுக்கு பின்பாக வந்த சந்ததியாருடையதிலிருந்து மிகவும் மாறுபட்டதாயிருந்தது. இந்த ஒரு காரியத்திலிருந்து மனித இனம் பாவத்தின் காரணமாக எவ்வளவு பழங்குண்டி போய்விட்டிருந்தது என்று காட்டப்படுகின்றது. என்றபோதும் நித்திய இளமையின் ஆற்றலோடும் புதுமலர்ச்சியோடும் அனைவரும் உயிர்த்தெழுந்தனர். வெகு காலமாக இழந்து போயிருந்த ஏதேன் தோட்டத்தின் ஜீவ விருட்சத்தை மீண்டும் கிடைக்கப் பெற்று மானிட இனத்தின் தொடக்ககால மகிமையின் ஒரு முழு வளர்ச்சிக்கு ஈடாக மீட்கப்பட்டவர்கள் வளருவார்கள். மல்கியா 4:2. ஆதாமுக்கு சிருஷ்டிப்பின்போது 20 மடங்கு உயிராற்றல் அருளப்பட்டிராதிருந்தால் இயற்கை பிரமாணங்களை மீறுகிற தற்போதைய வாழ்வு முறை பழக்க வழக்கங்களுடன் கூடிய மனித இனம் இல்லாமலே போயிருந்திருக்கும். இளைப்பாறுதலை விரும்புவோரும் இளைப்பாறுதல் தேவைப்படுவோரும் அங்கே இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்வதிலும் அவரது நாமத்தை துதித்துக் கொண்டிருப்பதிலும் களைப்பு என்பதே அங்கு இருக்காது. விடியற்காலையின் உற்சாகம் எப்பொழுதும் இருக்கும். அது ஒருபோதும் ஒரு சிறிதும் குறையாது. அதிக அறிவாற்றல் பெறுவதால் நம் மனம் களைப்படைவதுமில்லை, சக்தியை இழந்து சோர்ந்து போவதும் இல்லை.
பரலோகம் முழுவதும் ஆரோக்கியம் நிறைந்த இடமாகும். மகிழ்ச்சி உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது. எதிர்கால வாழ்க்கையிலிருந்து திரையை இயேசு உயர்த்தினார். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று அவர் கூறினார்.
மத்தேயு 22:30. புதிய பூமியில் திருமணங்களும் பிறப்புகளும் இருக்குமென்று தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் மனிதர்கள் சிலர் இன்றைக்கும் இருக்கின்றனர். ஆனால் வேத வாக்கியங்களை விசுவாசிப்பவர்கள் இத்தகைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய பூமியில் பிள்ளைகள் பிறக்கும் என்கிற உபதேசம் அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தின் ஒரு பகுதி அல்ல. தேவன் தமது வார்த்தையின் மூலம் தெரியப்படுத்தாத காரியங்களில் நம் யூகங்களையும் கொள்கைகளையும் நுழைப்பது துணிகரமாகும். நமது எதிர்கால நிலைமையை குறித்து எந்த யூகங்களுக்கும் உள்ளாக நாம் நுழைய வேண்டிய அவசியமில்லை. புதிய பூமியில் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை குறித்து யூகம் செய்வதில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நேரத்தை செலவழிக்கக் கூடாது. கர்த்தர் வெளிப்படுத்தியிராத காரியங்களை குறித்த யூகங்களிலும் முக்கியத்துவமற்ற கோட்பாடுகளிலும் ஈடுபடுவது துணிகரமான செயலாகும். எதிர்கால வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷத்திற்காக ஆண்டவர் எல்லாவித ஆயத்தத்தையும் செய்திருக்கின்றார். எனவே அவர் நமக்காக செய்திருக்கிற திட்டங்களை குறித்து நாம் யூகம் செய்ய வேண்டியது அவசியமில்லை. அதோடு இவ்வுலகத்திலிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையை வைத்து எதிர்கால வாழ்க்கையின் நிலைமையை நாம் அளந்து பார்க்கக்கூடாது. மீட்கப்பட்டோரின் தனித்தன்மை காக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் உயிர்த்தெழுதல். அவருக்குள் மரித்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் அனைவரது இறுதி உயிர்த்தெழுதலின் ஒரு மாதிரியாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த இரட்சகரின் முகம், அவரது நடத்தை, அவரது பேச்சு ஆகியவை அனைத்தும் சீஷர்களுக்கு மிகவும் அறிமுகமானவைகளாக இருந்தன. மரித்தோரிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்ததைப் போல அவருக்குள் நித்திரை செய்பவர்களும் மறுபடியும் எழுந்திருக்க வேண்டியிருக்கவர்களாக இருக்கின்றனர். இயேசுவை அவரது சீஷர்கள் அறிந்திருந்ததைப் போல நாமும் நமது நண்பர்களை அறிந்து கொள்வோம். சாவுக்கேதுவான இந்த வாழ்க்கையில் அவர்கள் சரீரம் உருக்குலைந்தவர்களாக, நோயுற்றவர்களாக, சீர்குலைந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உயிரோடெழும்பும்போது பூரண ஆரோக்கியத்துடனும் ஒரே சீரான அமைப்புடனும் எழும்புவார்கள். மகிமைப்படுத்தப்பட்ட அவர்களது சரீரத்தில் அவர்களது தனித்தன்மை முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். மரிக்குப் போதிருந்த அதே சரீரம் எழும்பி வரும். ஆனால் அதில் வியாதியோ ஊனமோ இருக்காது. அது மீண்டும் உயிர் பெறுகிறது. நண்பர்கள் ஒருவரையொருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்கேதுவாக அதே உருவ அமைப்பை அவர்கள் சரீரம் பெற்றிருக்கும். அங்கே நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வோம். அங்கே நம் ஆத்துமாவில் தேவன் நாட்டியுள்ள அன்பு, இரக்கம் ஆகிய குணங்கள் உண்மையான மற்றும் இனிமையான செயல்திறனை பெறும். சிவந்த மேனியும் ஒளியின் வஸ்திரமும். ஆதாம் தனது சிருஷ்டிகரின் கரத்திலிருந்து உருவான போது கெம்பீரமான உயரமுள்ளவனாகவும் ஒரே சீரான அமைப்புடன் கூடிய அழகான உருவமுள்ளவனாகவும் இருந்தான். அவன் இன்று உலகில் வாழுகின்ற மனிதர்களின் உயரத்தைப் போல இருமடங்கு உயரமுள்ளவனாகவும் அதற்கேற்ற சரியான பருமனுடையவனாகவும் இருந்தான். அவனது அங்க அமைப்புகள் பூரணமாகவும் அழகாகவும் இருந்தன. அவனது நிறம் வெண்மையாகவோ வெளிரிய பழுப்பு நிறமாகவோ இராமல் சிறந்த ஆரோக்கியத்துடன் பிரகாசிக்கக்கூடிய சிவந்த நிறமுள்ளதாயிருந்தது. ஏவாள் ஆதாமுக்குச் சமமாக அவனைப் போன்ற உயரமுடையவனாக இருக்கவில்லை. அவளது தலை அவனது தோள்களுக்கு மேலாக சற்று உயர்ந்திருந்தது. அவளும் கூட கெம்பீர தோற்றமுள்ள பூரண சரீர அமைப்புடனும் மிகுந்த அழகுடனும் இருந்தாள். இந்த பாவமற்ற ஜோடி செயற்கையான ஆடைகளை அணிந்திருக்கவில்லை. தேவதூதர்கள் அணிந்திருந்தது போன்ற ஒளியினாலும் மகிமையினாலும் மூடப்பட்டிருந்தனர். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்த காலம் வரையிலும் இந்த ஒளியின் வஸ்திரம் அவர்களை தொடர்ந்து மூடியிருந்தது. பரலோகத்தில் நம் குடும்பத்தைக் காண்பதில் சந்தோஷம். வாயிற்கதவின் இருபக்கமும் தூதர்களின் ஒரு பரிவாரம் நின்றிருப்பதை நாம் காண்போம். உள்ளே நாம் கடந்து செல்லும்போது, "வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்" என்று இயேசு கூறுவார். தமது சந்தோஷத்தில் பங்குடையவர்களாயிருக்கும்படி அவர் இங்கே உங்களிடம் கூறுகிறார். அதன் அர்த்தம்தான் என்ன? தகப்பன்மார்களே, அது உங்களது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு மகிழ்வதாகும். தாய்மார்களே, அது உங்கள் முயற்சிகளானது பலனளிக்கப்பட்டதைக் கண்டு மகிழ்வதாகும். இங்கு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றனர். ஜீவகிரீடம் அவர்கள் தலைகளின் மீது வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து தேவனுடைய மாபெரும் ஈவாக இருக்கின்றார். அவருடைய ஜீவன் நம்முடையது, நமக்காக கொடுக்கப்பட்டது. நம்முடைய கல்லறைகளிலிருந்து நாம் வெளியே வந்து பரலோகத் தூதர்களுடன் மகிமையான ஒரு தோழமை கொள்வதற்கும், நமக்கு பிரியமானவர்களை சந்தித்து அவர்களது முகங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுப்பப்பட்டார். ஏனெனில் கிறிஸ்துவைப் போலொத்த சாயல் அவர்களது உருவத்தை அழித்துப் போடுவதில்லை, மாறாக அதனை அவரது மகிமையான சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகின்றது. இங்கே குடும்ப உறவில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவானும் அங்கே ஒருவரையொருவர் அறிந்து கொள்வர். குழந்தைகள் மற்றும் மன வளர்ச்சியற்றவர்களின் இரட்சிப்பு.
சிறு குழந்தைகள் சாவாமையை தரித்தவர்களாய் தங்களது மரணப்படுக்கைகளிலிருந்து எழும்பி உடனடியாக தங்கள் செட்டைகளை அடித்துப் பறந்து தங்களது தாய்மார்களின் கரங்களுக்குச் சென்றடைவார்கள். இனி ஒருபோதும் பிரியக்கூடாதபடிக்கு அவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள். ஆனால் அங்கு அநேக சிறு குழந்தைகளுக்கு தாய்மார்கள் இருக்க மாட்டார்கள். நாங்கள் பெருமகிழ்ச்சியான கீதத்தை தாய்மார்களிடமிருந்து கேட்பதற்கு காத்திருந்தது வீணாயிற்று. தாயில்லாத அந்த குழந்தைகளை தூதர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை ஜீவ விருட்சத் தண்டைக்கு நடத்திச் சென்றார்கள். எல்லோரும் பரீட்சிக்கப்பட்டு சோதனையின் மூலம் தங்களது குணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றிருக்கும்போது, குணம் பரீட்சிக்கப்படாத விசுவாசிகளான பெற்றோர்களின் சிறு பிள்ளைகள் இரட்சிக்கப்படுவார்களா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். சிறு பிள்ளைகளுக்கு எப்படி இவ்வித பரீட்சையையும் சோதனையையும் வைக்க முடியும் என்ற கேள்வியும் கேட்கப்படுகின்றது. எகிப்தியர்களின் தலைப்பிள்ளைகளின் மீது தேவன் தமது நியாயத்தீர்ப்புகளை அனுப்பிய போது நிகழ்ந்தது போல, விசுவாசிகளான பெற்றோர்களின் விசுவாசம் அவர்களது பிள்ளைகளை மூடும் என்பதே எனது பதிலாகும். அவிசுவாசிகளான அனைத்து பெற்றோர்களின் பிள்ளைகளும் இரட்சிக்கப்படுவார்களா என்பது பற்றி நாம் கூற முடியாது. ஏனெனில் இக்காரியத்தை குறித்த அவரது நோக்கத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்தவில்லை. தேவன் விட்டுவிட்டதை நாமும் விட்டுவிடுவதும், அவரது வார்த்தையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ள தலைப்புகளை குறித்து தியானமாயிருப்பதுமே நமக்கு சாலச் சிறந்தாகும். ஏ என்பவருடைய காரியத்தை பார்க்கும்போது அவர் இப்பொழுது இருக்கும் நிலையையும் அவரது எளிமையான தோற்றத்தையும் கண்டு நீங்கள் வருந்துகின்றீர்கள். ஆனால் அவரோ பாவ உணர்வற்றவராக இருக்கின்றார். மரபு வழியாக வந்த அனைத்து மனவளர்ச்சியற்ற தன்மையையும் தேவகிருபையானது நீக்கிப் போடும். அவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் மத்தியில் ஒரு சுதந்திரத்தை அடைவார். ஆனால் உங்களுக்கோ கர்த்தர் பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார். பகுத்தாராயும் திறனை பொறுத்தமட்டில் ஏ என்பவர் ஒரு குழந்தையாக இருக்கின்றார். ஆனால் ஒரு குழந்தைக்குரிய பணிவும் கீழ்ப்படிதலும் அவரிடம் இருக்கின்றது. உண்மையுள்ள தாய்மார்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை, நியாயசங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு மாபெரும் நியாயாதிபதியாகிய இயேசு நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்ற தீர்ப்பை அறிவிக்கும் போது, அழியாத மகிமை பொருந்திய கிரீடம் ஜெயம்பெற்றவருடைய சிரசின் மீது வைக்கப்படுகின்றது. அநேகர் தங்கள் கிரீடங்களை கழற்றி உயர்த்தி காட்டி தங்கள் தாய்மாரை சுட்டிக்காட்டி, நான் இப்பொழுதிருக்கின்ற நிலைக்கு தேவனுடைய கிருபையினால் என்னை கொண்டு வந்தவர் எனது அன்னையே, அவரது ஆலோசனைகளும் அவரது ஜபங்களுமே என்னுடைய இந்த நித்திய இரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள காரணமாக இருந்தன என்று கூடியிருக்கும் அண்ட சராசரத்தின் முன்பாக கூறுவார்கள். தங்கள் பிள்ளைகளை தங்களது முயற்சிகளின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஆதாயம் செய்த தாய்மார்களின் பெயர்களை தேவதூதர்கள் என்றென்றும் அழியா புகழுடன் நிலைத்திருக்கச் செய்வார்கள்.
ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவருக்கான வெகுமதி. மீட்கப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள் தங்கள் சார்பில் விசுவாசமும் பொறுமைமிக்க முயற்சிகளை எடுத்து அரணுக்கு ஓடும்படியாக கெஞ்சுதல்களையும் அக்கறைமிக்க அறிவுறுத்தல்களையும் ஏறெடுத்தவர்களின் நாமமங்களைச் சுட்டிக்காட்டி அவர்களாலேயே இங்கிருக்கிறோம் என்பார்கள். இப்படியாக இவ்வுலகத்தில் தேவனுடன் ஒன்றாக பணியாளர்களாயிருந்தவர்கள் தங்களது பலனை பெற்றுக்கொள்வார்கள். உன்னதத்திலுள்ள இந்த அழகான பட்டணத்தின் ஜொலிக்கின்ற கதவுகளின் கீழ அச்சுகள் பின்னாகத் திறக்கும்போது சத்தியத்தை கைக்கொண்ட ஜாதிகள் உள்ளே பிரவேசிப்பார்கள். அவர்களது சிரசுகளின் மீது மகிமையான கிரீடங்கள் வைக்கப்படும்.
அவர்கள் தேவனுக்கு மகிமையையும் மரியாதையையும் கனத்தையும் செலுத்துவார்கள். அந்த நேரத்தில் சிலர் உங்களிடம் வந்து, நீங்கள் என்னோடு அன்பான வார்த்தைகளால் பேசியிருந்திருக்காவிட்டால் உங்களுடைய கண்ணீரும் வேண்டுதல்களும் ஊக்கமான முயற்சிகளும் எனக்கு கிடைத்திருக்காவிட்டால் நான் ராஜாவை அவருடைய அழகிலே ஒருபோதும் கண்டிருக்கவே மாட்டேன் என்று கூறுவார்கள். இது என்ன ஒரு மேன்மையான பலனாக இருக்கிறது! இந்த பூலோக நிலையற்ற வாழ்க்கையில் மனிதர்களின் புகழ்ச்சியை உண்மையுள்ளவர்களுக்காக எதிர்காலத்தில் காத்திருக்கின்ற அழிவில்லாத வாழ்க்கைக்கான எண்ணற்ற பலன்களுடன் ஒப்பிடும்போது அது எத்தனை முக்கியத்துவமற்றதாக இருக்கும்! நம்முடைய மனநிலைகள் மாற்றப்படமாட்டாது.
பரலோகத்தில் நீங்கள் ஒரு பரிசுத்தவானாயிருக்க வேண்டுமானால் பூமியிலே முதலாவது நீங்கள் ஒரு பரிசுத்தவானாயிருக்க வேண்டும்.
இந்த வாழ்க்கையில் நீங்கள் பேணி வைத்திருக்கின்ற குணத்தின் பண்புகள் மரணத்தாலோ அல்லது உயிர்த்தெழுதலாலோ மாற்றப்படமாட்டாது. நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வெளிப்படுத்தி காண்பித்த அதே மனநிலையோடுதான் கல்லறையிலிருந்து வெளியே வருவீர்கள். கிறிஸ்து தமது வருகையில் உங்களுடைய எந்த குணத்தையும் மாற்றப்போவது இல்லை. குணத்தில் மாற்றம் செய்யப்படும் வேலை இப்போதே செய்யப்பட வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கைதான் தமது நித்தியத்தை தீர்மானிக்கின்றது. குணங்களிலிருக்கின்ற குறைபாடுகளை குறித்து மனந்திரும்பி அவைகள் கிறிஸ்துவின் கிருபையினாலே ஜெயிக்க வேண்டும். மேலோக நாட்டின் வாசஸ்தலங்களில் வாழ தகுதியடையும்படிக்கு அதற்கு ஒத்திசைவான ஒரு குணம் இந்த கிருபையின் காலகட்டத்திலேயே உருவாக்கப்பட வேண்டும். 1. பரலோகத்தின் சமாதானமான அன்பான சூழல். பரலோக மன்றங்களின் சமாதானமும் ஒத்திசைவும் முரட்டுத்தனமானவர்கள் அல்லது இரக்கமற்றவர்களின் பிரசன்னத்தினால் களங்கமடையாது. பரலோகத்திலிருக்கின்ற அனைத்தும் மேன்மையாயும் உயர்த்தப்பட்டதாயும் இருக்கின்றது. அங்கிருக்கின்ற அனைவரும் மற்றவர்களது சந்தோஷத்தையும் அக்கறையையுமே நாடுவார்கள். சுயத்தை கவனிக்கவோ சுயத்திற்கு அக்கறை காட்டவோ ஒருவரும் தங்களை ஒப்படைக்க மாட்டார்கள். தங்களைச் சுற்றிலும் இருப்பவர்களுடைய சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் காண்பது மாத்திரமே பரிசுத்தவான்கள் அனைவருடைய பிரதான மகிழ்ச்சியாயிருக்கும்.
எங்கும் சமாதானமாயிருந்ததும் பூமியின் புயல் போன்ற போராட்டங்கள் ஒருபோதும் வராததுமான அந்த இடத்திலே நான் இருந்ததாக உணர்ந்தேன். பரலோகம், அது பரிசுத்தமும் தூய்மையுமான ஆசீர்வதிக்கப்பட்டோர் கூடுகின்ற ஒரு நீதியின் ராஜ்யமாகும். அங்கே ஆயிரமாயிரம் பேரும் கோடா கோடி பேரும் மகிழ்ச்சியான பரிசுத்த நெருக்கத்துடன் வாழ்வாங்கு வாழ்ந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் துதித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய குரல்கள் ஒன்றோட ஒன்று பூரண இசைவுடனிருந்தன. அவர்கள் ஒருவருபோதும் ஒருவருக்கொருவர் தீங்கு இழைத்துக் கொள்ளவில்லை. இந்த வல்லமையான ராஜ்யத்தின் அதிகாரிகளாகிய பரலோகத்தின் இளவரசர்களாகிய அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றவரின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாடி நன்மைக்கு மட்டுமே போட்டியாளர்களாக இருக்கின்றனர். பெரியவர் அங்கே சுயமதிப்பில் சிறியவராகவும், சிறியவர் தமது நன்றியுணர்விலும் அன்பின் நிறைவிலும் பெரியவராகவும் இருப்பர். ஞானவான்களின் ஞானத்தை மங்கச் செய்கின்ற தவறான காரியங்கள் அங்கே இருக்காது. தெளிவான, பலமான, பூரணமான சத்தியமும் அறிவும் எல்லாவித சந்தேகத்தையும் துரத்திவிடும். எனவே எவ்வித சந்தேகத்தின் மேகமும் அதன் மகிழ்ச்சியான குடிகள் மீது தனது கேடு விளைவிக்கும் காரியத்தை நிழலிடச் செய்யாது பரலோகத்தின் பூரண சமாதானத்தையும் இனிமையையும் எந்தவொரு வாக்குவாத குரல்களும் கெடுக்காது. அதன் குடிகள் வருத்தத்தையும் கவலையையும் கண்ணீரையும் அறியமாட்டார்கள். அனைத்தும் பரிபூரண ஒழுங்கோடும் பரிபூரண மகிழ்ச்சியோடும் இருக்கும்.
அனுதாபம் ஒவ்வொரு இருதயத்திலும் உயிருள்ளதாயும் ஒவ்வொரு பார்வையிலும் வெளிப்படக்கூடியதாயும் இருக்கின்ற ஒரு இல்லமே பரலோகமாகும். அன்பு அங்கே ஆளுகை செய்யும். கெடுதல் செய்கின்ற மூலக்கூறுகளும் அங்கிருக்காது. பிரிவினைகளோ அல்லது வாக்குவாதங்களோ அல்லது போராட்டத்திற்கேதுவான வார்த்தைகளோ அங்கே இருக்காது. சோதனையுமில்லை, பாவமுமில்லை. நன்மை தீமை அறியத்தக்க எந்த ஒரு மரமும் சோதிக்கப்படுவதற்கேற்ற சூழ்நிலையை உண்டாக்காது. சோதனைக்காரன் அங்கு இல்லை. தீமை செய்வதற்கான சாத்தியக்கூறும் இல்லை. தூதர்களிடமிருந்தும் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களிடமிருந்தும் வெற்றியின் ஆரவார முழக்கத்தை நான் கேட்டேன்.
அது 10,000 கீத வாத்தியங்கள் இசைத்தது போன்று தொனித்தது. ஏனெனில் மற்ற உலகின் மக்கள் சாத்தானுடைய பப்பிரசன்னத்தினின்றும் சோதனைகளினின்றும் விடுதலை செய்யப்பட்டார்கள். இனி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒருபோதும் அவனால் சோதிக்கப்படவும் தொல்லைகளை அனுபவிக்கவும் மாட்டார்கள். பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கிய உறவு. தேவனுடைய ஜனங்கள் பிதாவோடும் குமாரனோடும் நேரடியான தொடர்பு கொள்ளும் சிலாக்கியத்தை பெற்றிருந்தனர். நமக்கும் அவருக்கும் இடையே மங்கலான எந்த ஒரு திரையும் இல்லாத விதத்தில் நாம் அவரை முகமுகமாக தரிசிப்போம். நாம் எப்போதும் அவரோடு குடியிருந்து அவரது அன்பான முகத்தின் ஒளியை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பினால் என் இதயம் சந்தோஷத்தில் துள்ளுகின்றது. கிறிஸ்து இருக்குமிடம்தான் பரலோகம். கிறிஸ்துவை நேசிப்பவர்களுக்கு கிறிஸ்து அங்கு இல்லை என்றால் பரலோகம் பரலோகமாக இருக்காது.
தேவனுக்கும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்குமிடையே நெருக்கமான மென்மையான உறவு அங்கு இருக்கும். நமது சிரசின் மீது அவர் அன்பாக வைத்த கிரீடங்களை மீட்பரது பாதப்படியிலே நாம் வைத்து நம்முடைய பொற்சிற மண்டலங்களை மீட்டி சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவருக்கு துதிகளை ஏறெடுத்து பரலோகம் முழுவதையும் நிரப்புவோம். இந்த வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பார்களானால் கடைசியிலே அவருடைய முகத்தை அவர்கள் தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளிலிருக்கும். வெளிப்படுத்தல் 22:4. தேவனை தரிசிப்பதைக் காட்டிலும் வேறென்ன சந்தோஷம் பரலோகத்தில் நமக்கு இருக்க முடியும்? கிறிஸ்துவின் கிருபையினாலே இரட்சிக்கப்பட்ட பாவிக்கு தேவனுடைய முகத்தை தரிசித்து அவரை தனது தகப்பனாக அறிந்து கொள்வதைக் காட்டிலும் வேறு என்ன பெரும் மகிழ்ச்சி அங்கு இருக்க முடியும்? அனைத்து யுகங்களிலும் உண்மையாயிருந்தவர்களுடனும் தேவ தூதர்களுடனும் ஐக்கியம்.
மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் தூதர்கள் செய்த ஊழியங்களை புரிந்து கொள்வர். தனது நடைகள் ஒவ்வொன்றையும் விழிப்போடு கவனித்த தூதன், ஆபத்து நாட்களிலே தனது தலையை பாதுகாத்த தூதன், மரணன இருளின் பள்ளத்தாக்கிலே தன்னோடு இருந்த தூதன், தனது மரணப்படுக்கைக்கு இடத்தை குறித்து வைத்த தூதன். ஆம், அந்த தூதனுடன் உரையாடல் நிகழ்த்தி அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இடைப்பட்ட தெய்வீகத் தலையீட்டின் சரித்திரத்திலும் கற்றுக்கொள்வதும், மனித இனத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகம் எவ்வளவு ஒத்துழைத்தது என்பதை குறித்து அறிந்து கொள்வதும் எப்படிப்பட்ட இன்பமான அனுபவமாக இருக்கும்! காணக்கூடியதும் காண முடியாததுமான எப்படிப்பட்ட ஆபத்துக்களிலிருந்து தேவதூதர்களின் குறுக்கீட்டினால் நாம் எப்படியெல்லாம் காக்கப்பட்டிருந்தோம் என்பதை, அந்த தெய்வீக ஏற்பாடுகளை மித்தியத்தின் வெளிச்சத்தில் நாம் காணும் வரை அவைகளை ஒருபோதும் நாம் அறிந்து கொள்ள மாட்டோம்.
மனித ஆத்துமாவிலே தேவன்தாமே உருவாக்கி வைத்திருக்கும் அன்பும் இரக்கமுமாகிய மேன்மையான உணர்வுகள் அங்கே மிக உண்மையாகவும் மிக இனிமையாகவும் செயல்படும். பரிசுத்த ஜீவிகளுடன் தூய்மையான துறவு, யுகங்கள் நெடுகிலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தங்கள் அங்கிகளைத் தோய்த்து வெளுத்த உண்மைமிக்கவர்களுடனும் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட தூதர்களுடனும் கூடிய ஒத்திசைவான சமூக வாழ்வு பரலோகத்திலும் பூலோகத்திலுமுள்ள முழு குடும்பத்தையும் எபேசியர் 3:14 ஒன்றாக இணைக்கின்ற பரிசுத்தமான பிணைப்புகளாகிய இவைகளே மீட்கப்பட்டோரின் மகிழ்ச்சியை முழுமையானதாக்க உதவக்கூடியவைகளாகும்.
விழுந்து போகாத சிருஷ்டிகளுக்கு சாட்சி பகரல். மனுஷகுமாரன் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியஞ்செய்ய வந்தார். மத்தேயு 20:28. கிறிஸ்துவானவர் பூமியில் செய்த பணியே பரலோகத்திலும் செய்யும் பணியாயிருக்கிறது. வரப்போகும் உலகத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றும் பரந்த சிலாக்கியமும் உயர்ந்த அதிகாரமுமே இவ்வுலகத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றுவதால் நமக்கு கிடைக்கப் போகும் பலனாகும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43:12. நித்தியத்திலும் நாம் அவருக்கு சாட்சிகளாகவே இருப்போம்.
எதற்காக யுகங்கள் நெடுகிலும் தொடரத்தக்கதாக இந்த மாபெரும் போராட்டம் அனுமதிக்கப்பட்டது? சாத்தானுடைய கலகம் வெளியான உடனேயே அவன் ஏன் அழிக்கப்படவில்லை? தீமையோடு உள்ள தமது நடவடிக்கைகளில் தேவன் நீதியுள்ளவரென்பதை அண்டசராசரமும் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்பதற்காகவே. மீட்பின் திட்டத்தில் உயரங்களும் ஆழங்களும் அநேகமுண்டு. அவைகளை நித்திய முழுவதுமாகக் கூட ஒருபோதும் விளக்கிச் சொல்ல முடியாது.
எனவேதான் இவைகளை உற்று பார்த்து ஆச்சரியப்பட தேவதூதர்களும் ஆசையாயிருக்கின்றனர். சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளிலும் உண்மையாகவே மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே பாவத்தோடு போராடுவது என்றால் என்ன என்பதை தங்கள் அனுபவத்திலே அறிந்திருக்கின்றார்கள். தேவ தூதர்கள் கூட அடைய முடியாத விதத்தில் அவர்கள் கிறிஸ்துவுடன் கூட பாடுகளை அடைந்து அவருடைய பாடடைந்து அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கின்றனர். மீட்பின் அறிவியலை பற்றிய சாட்சியை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அல்லவா? விழுந்து போகாத ஜீவராசிகளுக்கு வேறதை காட்டிலும் அதுவே அதிக மதிப்புடையதாயிருக்கும். நேர்த்தியான இனிமையான இசையில் தேவனை துதித்தல். தேவனுடைய தரிசனங்களில் தவிர வேறு எங்கும் எவ்விதத்திலும் எந்த மானிட செவியும் கேட்டிராத, மனித சிந்தையிலும் தோன்றியிராத அத்தனை சிறப்பு மிகுந்த இசையும் பாடலும் அங்கு இருக்கும்.
மீட்கப்பட்டவர்கள் பாடப்போகும் பாடல் அவர்களது அனுபவப் பாடலாகும். அது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். வெளிப்படுத்தல் 15:3-4 என்று தேவனுடைய மகிமையை அறிவிக்கின்ற பாடலாகும். அந்த இசைக்குழுவை நடத்திச் செல்ல எப்பொழுதும் ஒரு தூதன் இருந்தான். அவன் அந்தச் சுரமண்டலத்தை முதலில் வாசித்து இசை மீட்ட, அனைவரும் இணைந்து கொள்ள ஒரு தலைசிறந்த முழுமையான பரலோக இசை உருவாயிற்று. அதை வர்ணிக்கவே முடியாது. அது இனிமையானதாக, பரலோகத்தைச் சார்ந்ததாக, தெய்வீகமானதாக இருக்கின்றது. எபிரேயர்களின் அலேலூயாக்கள் புறஜாதியினரின் ஒசன்னாகளுடன் ஒன்று கலக்கும்போது, எல்லோருக்கும் ஆண்டவராகிய அவரை முடிசூட்டுங்கள் என்னும் ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரம் மீட்கப்பப்பட்ட ஒரு பலத்த சேனையின் குரலாக உயர்ந்தெழும்பும்போது, துயரம் நிறைந்த ஒரு மனிதனாக இல்லாமல் மகிமை நிறைந்த வெற்றி மிகுந்த ஒரு அரசராக கிறிஸ்து ஒலிவமலையின் மீது நிற்பார். அண்டசராசரத்தின் பொக்கிஷங்களை ஆராய்தல்.
நம் பார்வையை மறைக்கும் திரை நீக்கப்படும்போது அந்த அழகிய உலகை நம் கண்கள் காணும். தற்போது அந்த காட்சியில் ஒரு மினுக்குடியளவே நாம் நுண்ணோக்கியின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். வானமண்டலங்களின் மகத்துவத்தை தற்போது தொலைநோக்கி மூலமாக நாம் காண்கின்றோம். ஆனால் பாவத்தின் சாபம் நீக்கப்பட்ட பின்பு இந்த உலகம் காத்தராகிய தேவனின் மகிமையில் தோன்றும். நமது ஆராய்ச்சிக்காக எத்தகைய களம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது! அங்கே அறிவியல் மாணாக்கன் சிருஷ்டிப்பின் பதிவேடுகளை வாசித்து அதிலே தீமையின் பிரமாணத்தை நினைவூட்டும் வகையில் எதுவும் இல்லை என்பதை பகுத்தாராய்வான். அவன் இயற்கையினுடைய சத்தத்தை கவனித்து அதிலே எந்த ஒரு வேதனையின் குரலையோ அல்லது வருத்தத்தின் முனகலையோ கேட்க மாட்டான். அண்டசராசரத்தின் பொக்கிஷங்கள் அனைத்தும் தேவனுடைய பிள்ளைகளின் ஆராய்ச்சிக்காக திறந்து வைக்கப்படும். விழுந்து போகாத ஜீவராசிகளின் ஞானம் மற்றும் மகிழ்ச்சிக்குள்ளாக சொல்லுண்ணாக்களிப்புடன் நாம் பிரவேசிப்போம். யுகங்கள் நெடுகிலும் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை தியானிப்பதின் விளைவாக சம்பாதித்த பொக்கிஷங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம்.
அவர்கள் மரணக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக தூரமான உலகங்களுக்கும் களைப்பின்றி பறந்து திரிவர். இந்த உலகங்கள்தான் மனிதனின் சாபத்தைக் கண்டு வருந்தியவைகளும், ஒரு ஆத்துமா மீட்கப்பட்ட செய்தியைக் கேட்டு மகிழ்ந்து பாடியவைகளுமாம். தெய்வீக சிங்காசனத்தை சுற்றி தங்களுக்கு குறிக்கப்பட்ட பாதையில் ஓடுகின்ற தேவனுடைய மகிமையான படைப்பாகிய சூரியன்களையும் லட்சத்திரங்களையும் அதன் அமைப்புகளையும் மங்காத பார்வையோடு பிரமித்து அவர்கள் நோக்குவார்கள். மிகச் சிறியவற்றிலிருந்து மிகப் பெரியவை வரையுள்ள இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளின் மீதும் சிருஷ்டிகரின் நாமம் எழுதப்பட்டிருக்கும். அவை அனைத்திலும் அவரது வல்லமையின் ஐசுவரியங்கள் வெளிப்பட்டிருக்கும். புனிதமான சரித்திரம் மறு ஆய்வு செய்யப்படும். மீட்கப்பட்ட கூட்டத்தினர் ஒவ்வொரு உலகமாகச் சென்று வருவார்கள். அவர்களது பெரும்பகுதியான நேரம் மீட்பின் இரகசியங்களை ஆராய்வதிலே செலவழிக்கப்படும். நித்திய யுகங்கள் நெடுகிலும் மீட்பை குறித்த ஆய்வுப் பொருளானது. மீட்கப்பட்டோரின் இருதயங்களையும் சிந்தைகளையும் நாவுகளையும் ஆட்கொள்ளும்.
கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று ஏங்கிய, ஆனால் சீடர்கள் தங்கள் விசுவாசக் குறைபாட்டால் புரிந்து கொள்ள தவறிய சத்தியங்களை மீட்கப்பட்டோர் அறிந்து கொள்வார்கள். இனி நித்திய நித்தியமாக கிறிஸ்துமாக கிறிஸ்துவின் பூரணமும் மகிமையும் புதிய கோணங்களில் வெளிப்படும். நித்திய யுகங்கள் நெடுகிலும் உண்மையுள்ள எஜமானர் தமது பொக்கிஷங்களிலிருந்து புதியதும் பழையதுமான அநேக காரியங்களை வெளிக்கொண்டு வருவார்.
காலம் துங்குவதற்கு முன்பு தோன்றி காலம் முடிவடையும் போது முடிவடையப் போகின்ற மாபெரும் போராட்டத்தின் காரியங்கள் அப்போது அவன் முன்பாக திறக்கப்படும். பாவத்தினுடைய துவக்கத்தின் சரித்திரம், சாவுக்கேதுவான பொய், அதன் நேர்மையற்ற கிரியையின் காரியம், சத்தியம் அதன் நியமிக்கப்பட்ட நேர்பாதையிலிருந்து சற்றேனும் விலகாத நிலை, அது தீமையை சந்தித்து மேற்கொண்ட விதம் ஆகிய அனைத்தும் வெளிப்படையாக காட்டப்படும். காணக்கூடிய மற்றும் காணக்கூடாத உலகத்திற்குமிடையே குறுக்கிட்டிருந்த திரை விளக்கப்பட்டு அதிசயமான காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். இப்பூமியின் துக்கங்களும் வேதனைகளும் சோதனைகளும் முடிவுற்று அதற்கான காரணம் அகற்றப்பட்டாலும் தேவனுடைய மக்கள் தங்களது இரட்சிப்பின் உன்னத விலையைப் பற்றிய தெளிவான விவேகமுள்ள அறிவை எப்பொழுதும் பெற்றிருப்பார்கள். நம் மீட்பர் சிலுவையின் தழும்புகளை என்றென்றைக்குமாக தமது சரீரத்தில் சுமந்து கொண்டிருப்பார். அவரது காயப்பட்ட சிரசின் மீதும் அவரது விலாவின் மீதும் அவரது கரங்கள் மற்றும் கால்களின் மீது மாத்திரமே பாவத்தின் கொடுமையான கிரியையின் அடையாளங்கள் இருக்கும். வாழ்க்கையின் குழப்பங்கள் விளக்கப்படும். வாழ்க்கை அனுபவத்தின் குழப்பங்கள் அனைத்தும் அப்போது தெளிவாக்கப்படும். குழப்பமாகவும் ஏமாற்றமாகவும் முறிந்து போன நோக்கங்களாகவும் தடை செய்யப்பட்ட திட்டங்களாகவும் மாத்திரம் காணப்பட்டவையெல்லாம் ஒரு உன்னதமான அதிகாரப்பூர்வமான ஜெயமுள்ள நோக்கமாக ஒரு தெய்வீக ஒத்திசைவுடன் காணப்படும்.
அங்கே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பாய்கின்ற ஜீவ நீருற்றண்டையில் இயேசு நம்மை நடத்திச் சென்று இந்த பூமியில் நமது குணங்கள் பரிபூர்ணமடைவதற்காக இருண்ட பாதைகளின் வழியாக அவர் நம்மை எப்படி நடத்தி வந்தார் என்பதை குறித்து நமக்கு விவரிப்பார். தேவனுடைய வழிநடத்துதல்களில் நம்மை குழப்பத்திற்குள்ளாக்கிய அனைத்தும் வரப்போகின்ற உலகத்திலே தெளிவாக்கப்படும். இப்போது புரிந்து கொள்ள கடினமாயிருக்கிற காரியங்கள் அப்போது தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும். கிருபையின் இரகசியங்கள் நமக்கு முன்பாக திறந்து வைக்கப்படும். எல்லைக்குட்பட்ட நமது மனங்களுக்கு குழப்பமாகவும் காப்பாற்றப்படாத வாக்குறுதிகளுமாக மாத்திரமே தோன்றினவைகளெல்லாம் மிகவும் பரிபூரணமாகவும் நமது நன்மைக்கேதுவாக இசைந்து செயல்பட்டதாகவுமடாகவும் இருந்ததை நாம் காண்போம். மிகவும் சோதனை போல் தோன்றின அனுபவங்களும் எல்லையற்ற அன்பே உருவான அவர் கட்டளையிட்டவைகள்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சகலத்தையும் நம்முடைய நன்மைக்கேதுவாகவே நடப்பித்த அவருடைய மென்மையான அக்கறையை நாம் உணரும்போது சொல்லி முடியாத மகிழ்ச்சியாலும் மகிமையின் நிறைவாலும் நாம் களிகூறுவோம். ஒவ்வொரு உன்னதமான செயலின் பலன் சுயநலமற்ற ஆவியுடன் ஊழியம் செய்த அனைவரும் தங்களது கடின உழைப்பின் பலனை காண்பார்கள். ஒவ்வொரு சரியான கொள்கை மற்றும் உன்னதமான செயலின் முடிவான பலனும் தெரியவரும். இப்படிப்பட்ட பலாபலன்களில் சிலவற்றை நாம் இவ்வுலகிலேயே காண்கிறோம். ஆயினும் இந்த உலகத்தினுடைய உன்னதமான வேலையின் பலன் அதை செய்தவருக்கு எவ்வளவு குறைவாக இந்த வாழ்க்கையில் வெளிக்காட்டப்பட்டுள்ளது? தங்களுடைய எல்லைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட நிலையை கடந்து செல்லும் மக்களுக்காக எத்தனை பேர் சுயநலமின்றி சோர்ந்து போகாமல் உழைக்கின்றனர்? தங்களது வாழ்நாளின் பணி வீணாக செய்யப்பட்டது போன்று தோற்றமளிக்கின்ற விதத்தில் தங்கள் செய்கையின் பலனை காணாமலேயே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்கள் படுக்கையை மண்ணில் போடுகின்றனர். அவர்களது நேர்மை ஒருபோதும் வற்றிப்போகாத ஆசீர்வாதமான ஊற்றுகளை கிறந்திருக்கின்றது என்பதை அவர்கள் அறியமாட்டார்கள். தாங்கள் பயிற்றுவித்த பிள்ளைகள் அவர்களது சக மனிதர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் தூண்டுதலாகவும் மாறியிருக்கின்றனர் என்பதையும், அவர்களது செல்வாக்கு ஒரு 1000 மடங்காக திரும்பவுமாக செயல்பட்டிருக்கின்றது என்பதையும் விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே அவர்கள் காண்கின்றனர்.
ஊழியக்காரர் அநேகர் நம்பிக்கை அளிக்கக்கூடிய, தைரியமூட்டுகின்ற மற்றும் ஊக்கப்படுத்தக்கூடிய தூதுகளை உலகத்திற்கு அனுப்பி அவ்வார்த்தைகளால்
ஒவ்வொரு தேசத்திலுமுள்ள இருதயங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆயினும் தனிமையிலும் இருளான சூழ்நிலைகளிலும் உழைத்த அவர்கள் அதன் முடிவுகளைப் பற்றி குறைவாகவே அறிந்திருக்கின்றனர். இப்படியாக ஈவுகள் அளிக்கப்பட்டு பாரங்கள் சுமக்கப்பட்டு வேலை செய்யப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் விதை விதைத்துவிட்டு கல்லறைக்குட்படுகிறார்கள். மற்றவர்கள் கனிகளை புசிக்கத்தக்கதாக இவர்கள் மரங்களை நடுகின்றனர். தாங்கள் நன்மைக்கேதுவான காரியங்களை நடப்பித்திருக்கின்றோம் என்பதை அறிந்திருப்பதிலே அவர்கள் இங்கே திருப்தியடைகின்றார்கள். இவை அனைத்து கிரியைகளின் பலன்களும் பிரதிபலன்களும் இனிமேல்தான் தெரியவரும். நம்முடைய மகிழ்ச்சி தொடர்ந்து அதிகரிக்கும்.
இரட்சிப்பின் திட்டத்தில் அநேக இரகசியங்கள் இருக்கின்றன. தேவகுமாரனின் தாழ்வு நிலை, மனிதரைப் போல காணப்பட்டத்தக்க தாக அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு தோற்றம், தம்முடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தனால் பிதா காண்பித்த இரக்கம் நிறைந்த அற்புதமான அன்பு, இவைகளெல்லாம் பரலோக தூதர்களுக்கு தொடர்ச்சியான ஆச்சரியத்தின் ஆய்வுப் பொருள்களாக இருக்கின்றன. மித்திய யுகங்களாக இவைகளெல்லாம் மீட்கப்பட்டவர்களின் ஆராய்ச்சிக்குரிய பாடமாக இருக்கும். சிருஷ்டிப்பிலும் மீட்பிலும் தேவனின் கிரியைகளை அவர்கள் தியானிக்கும்போது ஆச்சரியப்படுகின்ற மகிழ்ச்சி அடைகின்ற அந்த மனதுக்கு புதிய சத்தியம் தொடர்ந்து வெளிப்படும். தேவனுடைய ஞானத்தையும் அன்பையும் வல்லமையையும் அதிகமதிகமாக அவர்கள் கற்றுக்கொள்ளும்போது அவர்களுடைய மனது எப்பொழுதும் விரிவடைந்து கொண்டேயும் அவர்களுடைய மகிழ்ச்சி தொடர்ந்து அதிகரித்து கொண்டேயும் செல்லும்.
நித்தியத்தின் வருடங்கள் ஒவ்வொன்றாக உருண்டோட தேவனைப் பற்றியும் கிறிஸ்துவைப் பற்றியும் மேன்மையான மற்றும் இன்னும் அநேக மகிமையான வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அறிவு பெருகிக் கொண்டே செல்லுவது போல் அன்பும் பயபக்தியும் மகிழ்ச்சியும் பெருகும். தேவனைப் பற்றி மனிதர் அதிகமாக அறிந்து கொள்ளும்போது அவரது குணத்தைப் பற்றிய அவர்களது போற்றுதல் மிக அதிகமாயிருக்கும். மீட்பின் ஜசுவரியங்களையும் சாத்தானுடனான மாபெரும் போராட்டத்தில் தாம் அடைந்த வியப்பூட்டும் சாதனைகளையும் அவர்களுக்கு முன்பாக இயேசுவானவர் திறந்து வெளிப்படுத்தும் பொழுது மீட்கப்பட்டோரின் இதயங்கள் அதிக ஊக்கமான பயபக்தியுடன் ஆண்டவரை சேவிக்க வேண்டுமென்று உந்தப்பட்டு அதிக பேரானந்தமான மகிழ்ச்சியுடன் அவர்கள் தங்களின் பொற்சுரமண்டலங்களை மீட்டி ஆயிரம் பதினாயிரமான தங்கள் குரல்களை ஒருங்கிணைத்து வல்லமையான துதியின் கீதத்தை எழும்ப பண்ணுவார்கள். அதற்கப்பாலும் எல்லையற்ற ஒரு நித்தியம். நம்முடைய ஒவ்வொரு ஆற்றலும் வளர்ச்சியடையும். ஒவ்வொரு திறனும் விருத்தியடையும். மிகவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மிகவும் உன்னதமான விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். மிகவும் உயர்வான குறிக்கோள்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளப்படும் என்ற போதும் இன்னும் வெல்ல வேண்டிய புதிய நிலைகளும் வியந்து பாராட்ட வேண்டிய புதிய அதிசயங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய புதிய சத்தியங்களும் அங்கு எழும்பும். சரீரம் மனம் மற்றும் ஆத்துமாவினுடைய வல்லமைகளை செயலில் ஈடுபடுத்தும்படியான புதிதான நோக்கங்கள் அங்கு எழும்பும்.
தேவனுடைய ஞானத்தையும் அவரது வல்லமையையும் அறிந்து கொள்வதில் நாம் எவ்வளவு தூரம் முன்னேறிச் சென்றிருந்தாலும் அதற்கு அப்பாலுங்கூட எல்லையற்ற ஒரு நித்தியம் எப்பொழுதும் அங்கு இருக்கின்றது. மானிட இதயங்கள் என்னும் வாய்க்கால்கள் மூலமாக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகின்ற தகப்பனின் அனைத்து அன்பும் மானிட ஆத்துமாக்களில் திறக்கப்படுகின்ற அனைத்து மென்மையான ஊற்றுகளும் வற்றாத எல்லையற்ற பறந்து விரிந்து கிடக்கும் சமுத்திரம் போன்ற தேவனின் அன்போடு ஒப்பிடும்பொழுது வெறும் சிற்றோடையே. அந்த அன்பை குறித்து நாவினால் விவரிக்க முடியாது. எழுதுகோளால் அதை விளக்கமாக வர்ணிக்க இயலாது. உங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அந்த அன்பை குறித்து நீங்கள் தியானிக்கலாம். அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தளரா ஊக்கத்துடன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். பரலோகத் தகப்பனுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் புரிந்து கொள்ளும் முயற்சியிலே தேவன் உங்களுக்கு அளித்திருக்கின்ற ஒவ்வொரு வல்லமையையும் திறமையையும் நீங்கள் செயலாற்றத் தூண்டலாம். எனினும் அதற்கு அப்பாலும் எல்லைமற்ற ஒரு நித்தியம் இருக்கின்றது. எனினும் தமது ஒரே குமாரனை இந்த உலகத்திற்காக மரிப்பதற்கென்று தத்தஞ்செய்த அந்த தேவனுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் உயர்த்தையும் ஒருபோதும் உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நித்தியத்தாலும் கூட அதை ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்திக் காட்ட இயலாது.
தேவன் அன்பானவர் என்று முழு அண்ட சராசரமும் அறிவிக்கும். மாபெரும் போராட்டம் முடிவடைந்தது. பாவமும் பாவிகளும் இனி ஒருபோதும் இருக்க மரட்டார்கள். அண்ட சராசரம் முழுவதும் தூய்மையடைந்துவிட்டது. பரந்து விரிந்த படைப்பு முழுவதிலும் ஒருமைப்பாடும் மகிழ்ச்சியும் நாடித்துடிப்பு போல் ஒரே சீராக விளங்கும். எல்லையில்லா விண்வெளி எங்கும் சிருஷ்டிகர்த்தாவாகிய அவரிடமிருந்து ஜீவனும் ஒளியும் மகிழ்ச்சியும் புறப்பட்டுப் பாய்ந்தோடும். மிக நுண்ணிய அணுவிலிருந்து மிகப் பிரமாண்டமான உலகம் வரை உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்தும் தங்களது நிழலிடாத அழகிலும் பூரண மகிழ்ச்சியிலும் தேவன் அன்பாயிருக்கின்றார் என்பதை பறைசாற்றும். எலன்ஜி உவைட் அம்மையார் 130 மேற்பட்ட நூல்களை இயற்றியவராவார். இவற்றில் பல அவரது பரந்தத கையெழுத்துப்படிகளின் கோப்பிலிருந்து தொகுக்கப்பெற்று அவரது மறைவுக்குப் பின்னர் வெளியிடப்பட்டுள்ளன. அவர் உலகின் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை எழுதிய பெண் எழுத்தாளராக இருக்கிறார். அவரது எழுத்துகள் 150 மேற்பட்ட மொழிகளில் தோற்றம் தருகின்றன. தேவனால் அருட்போதனை பெற்ற அவர் எப்போதும் இயேசுவை உயர்த்தி வந்ததுடன் பரிசுத்த வேதவசனங்களின் அடிப்படையிலான விசுவாசத்தையே தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்துள்ளார். எலன் வொய்ட் அவர்கள், நமது சிறு உலகம் பிரபஞ்சத்திற்கு ஒரு பாடபுத்தகமாக உள்ளது. காணப்படாத உலகம் சொல்ல உண்ணா. ஆர்வத்துடன் இந்த உலக வரலாற்றின் முடிவுக் காட்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார். பூமியின் உச்சகட்ட நிகழ்வுகளில் நன்மைக்கும் தீமைக்குமான மாபெரும் போராட்டத்தின் தொடர்பில் நாம் காண்கையில், நாம் அனைவரும் முக்கியமான எதையாவது தொட்டுப்பிடிக்க முயற்சி செய்வோமா? இயேசுவின் அதிசீக்கிர வருகையின் மகிமை நிறைந்த சத்தியத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோமா?